الحمد لله الحمد لله العليم الخبير المتقي النظام العالم بلا معين ونصير فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم وقال نبينا وسيدنا وراشدنا محمد صلى الله عليه وسلم خيركم لأهله وأنا خيركم لأهلي وكما قال صلى الله عليه وسلم இவ்வுலகத்தை படைத்து அதனை கனகச்சிதமாக பரிபாலிக்கின்ற ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகரே உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை கியாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்றே ஒவ்வொரு நல்லவர்கள் மீதும் உண்டாகுவதாக என வேண்டியதன் பின்னால் யாத்திகாஃபுடைய நீயத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருக்கும் என தருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் தக்குவாவோடு வாழுமாறும் அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து அதிலிருந்து பிற சகோதரர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக வசியத் என்ற பெயரிலே நல்லுபன்னியாசம் செய்து கொள்ள விரும்புகிறேன். எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆண்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை படைத்திருக்கிறான். பெண்களை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆண் இனத்தை படைத்திருக்கிறான். ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கும் ஆண்களும் படைக்கப்பட்டிருப்பது இந்த இரு சாராரும் இந்த மண்ணுக்கு மேலால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அந்த உண்மையை குர்ஆன் அப்பொழுதே சொல்லிவிட்டது, உங்களுக்கு நாங்கள் ஜோடிகளை படைத்து ஒன்றாக்கி தந்திருப்பது, திருமணம் செய்து தருவதெல்லாம் நீங்கள் மண்ணுக்கு மேலால் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். பேசப்படுற இந்த டாபிக் திருமணம் செய்தவங்களுக்கு கட்டாயம் தேவை, திருமணம் செய்யவிருக்கிறவங்களுக்கு அதை விட அவசியம் தேவை. எங்கட பிள்ளைகளை திருமணம் செய்து அனுப்பவிருக்கக்கூடிய பெரியார்கள் அவங்களுக்கு அதை விடவும் அவசியம் தேவை. எனவே எல்லா சாராருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்கள் பேசப்படவிருக்கின்றன. இந்த பேசப்பட்ட விடயங்களை நானும் அமல் செய்து நீங்களும் அமல் செய்து இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியாக ரப்பை சந்திக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கும் ஆண்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் திருமணம் செய்யாதவர்கள் இந்த பூமிக்கு மேலால், திருமணம் செய்யாதவர்கள் அதாவது வாலிபர்கள் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார்கள், அது யதார்த்தம், அது உண்மை. ஆனால் ஏராளமான திருமணம் செய்த கணவர்மார்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் ஏன் திருமணம் செய்தேன் என்று யோசிக்கக்கூடியவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். நான் வாலிபத்திலே எவ்வளவு என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தேன், எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன், திருமணம் என்ற பெயரிலே இந்த நிம்மதியை புடுங்கி விட்டார்கள், திருமணம் என்ற பெயரிலே இந்த சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என்பதாக குழம்புகின்ற உலர்கின்ற திருமணம் செய்தே ஆயிரம் ஆயிரம் ஆனவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சிலர் வெளியில் சொல்லாமல் வாழ்ந்தாலும், வெளியிலே என்ன சொல்ல மாட்டாங்க, என் மனைவியால் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்ல முடியாமல் அந்த கசப்பை விரிஞ்சு கொண்டு வாழக்கூடிய ஆயிரம் ஆயிரம் ஆண்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, என்னை விட நீங்கள் இதனை நன்கறிந்திருப்பீர்கள். ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். ஒரு நண்பர் வெளியூரிலிருந்து ஊருக்கு வந்தார், சின்ன பிரயாணம் சென்று ஊருக்கு வந்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய நண்பருடைய வீட்டிலே ஏராளமான கூட்டம், அலைமோதிய மக்கள் வெள்ளம் இருக்கிறார்கள். அங்கு சென்று என்னவென்று விடயத்தை பார்த்தால், தன்னுடைய நண்பனுடைய மனைவி இரவு மரணித்திருக்கிறார்கள். நண்பனிடத்திலே சென்று என்ன நடந்தது நண்பனே? என் மனைவி இரவு மூத்தாகிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. எப்படி மூத்தாகிட்டாங்க? நான் என் வீட்டில் வளர்த்த மாடு அவங்களை குத்தி அவங்க மூத்தாகிட்டாங்க. அப்ப ஆறுதல் சொல்லிட்டு அந்த வெளியிலிருந்து வந்த நண்பர் சொன்னார், எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளவு ஏராளமான கூட்டத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பேர் உங்களுக்கு உங்களோட வைஃப் மூத்தாக உங்களோட மனைவி மரணிக்கையும் தான் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க போல என்று சொன்ன நேரத்தில் அந்த மனைவி மூத்தாகிய கணவர் சொன்னார், இல்லை இல்லை, நண்பரை பார்த்து சொன்னார், நண்பரே இவங்க யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வரல, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது ஏந்த மனைவிய குத்தின அந்த மாட்டை வாங்கிட்டு போய் அவங்கள வீட்டுல கட்ட வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசை ஏந்த இந்த மனுஷனுடைய மனைவிய குத்தின மாடு ஏந்த மனைவியை குத்தி மூத்தாக்க கூடாது. எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த மாட்டை எனக்குத்தாங்க. எல்லோரும் சண்டை ஒடிக்க வந்திருக்கிறாங்க, மாட்டை விலை கொடுத்து வாங்கிட்டு போக. ஷே ஹரீஃபி அவர்கள் இந்த பயான்ல இதை சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்களே, ஏராளமான உதாரணம் என்னையோட உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு திருமணம் செய்தவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு தலையில் கை வச்சு கொண்டு இருக்கிறாங்க, மனைவியால சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் குர்ஆன் ஒரு உண்மையை சொல்கிறது, லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு மனைவியை தந்திருக்கிறது நிம்மதிக்காக. மனைவின்னு உங்களுக்கு உங்களுக்கு திருமணம் செய்து தந்ததை நீங்கள் மண்ணுக்கு மேலால் சந்தோஷமாக வாழ்வதற்காக. சகோதரர்களே, திருமணம் முடித்தவர்கள் மனைவியால் நிம்மதி இல்லை என்று சொன்னால் குர்ஆன் சொல்கின்ற நிம்மதி எங்கே சென்று விட்டது? இதுதான் க்வெஸ்சன். குர்ஆன் சொல்லுது திருமண வாழ்க்கை நிம்மதி என்று, திருமணம் செய்தவங்க சொல்றாங்க இல்ல நிம்மதி இல்லை என்று. அப்ப குர்ஆன் சொல்கின்ற நிம்மதி எங்கே, சந்தோஷம் எங்கே? சகோதரர்களை, இதுக்கு விடையாக இம்மீறிலும் மேலான ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்னு அல்லது இரண்டு திருமணம் செய்தவங்க அல்ல, சுமார் 11 திருமணம் செய்து எங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டிட்டு போனாங்க. ஏ பாணந்துறை வாழ் மக்களே, ஏ இலங்கை வாழ் மக்களே, ஏ உலக வாழ் முஸ்லீம்களே, உங்களோட திருமண வாழ்க்கை எந்த கோணத்தில் இருந்தாலும் அதற்கு நான் முன்னுதாரணம். நீங்க வயசுக்கு மூத்தோர் பிள்ளையை திருமணம் செய்திருக்கீங்களா? நான் ஹதீஜாவை என்ற வயசுக்கு மூத்த 15 வயசுக்கு மூத்த ஒரு ஹதீஜாவை கல்யாணம் கட்டிருக்கிறேன். என்ற வாழ்க்கை உங்களுக்கு உதாரணம். நீங்க வயசுக்கு ரொம்பவும் சிறிய ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறீர்களா? நான் திருமணம் செய்திருக்கிறேன் ஆயிஷாவை. என்ற வாழ்க்கை உங்களுக்கு முன்னுதாரணம். ஒரு அந்நிய பெண் இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சிருக்கிறீங்களா? நான் திருமணம் செய்திருக்கிறேன் சஃபியாவை. ஒரு யஹூதியுடைய மகளை இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சிருக்கிறேன். என்ற வாழ்க்கை உங்களுக்கு முன்னுதாரணம். ஒரு செல்வந்த பணம் படைத்த ஒரு பெண்ணை நீங்க முடிச்சிருக்கிறீங்களா? உங்களை விட பணம் கூடின ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் செய்திருக்கிறீங்களா? ஹதீஜாவை நான் அவ்வாறுதான் திருமணம் செய்தேன். என்ற வாழ்க்கை உங்களுக்கு முன்னுதாரணம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 வாழ்க்கையில 11 திருமணம் செய்து, நாங்கள் எந்த கோணத்தில் திருமணம் செய்தாலும் எங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது ஹபீபுடைய வாழ்க்கையிலே. எனவேதான் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஏ திருமணம் செய்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மனைவியால் நிம்மதி இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஹபீபுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து காட்டினார்கள். எளிமையான உலமாக்கள் ஒரு சில விடயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த விடயங்களை நானும் நீங்களும் பின்பற்றுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இந்த மிம்பரில் நின்று கொண்டு நாங்கள் சத்தியம் பண்ணலாம். இந்த விடயத்தை நாங்கள் கணக்கெடுப்பது கிடையாது. இதனை கணக்கெடுத்து எங்களோட வாழ்க்கையில் எடுப்போம் என்றிருந்தா நிச்சயமாக சத்தியமாக எங்களோட வாழ்க்கை சுவர்க்கத்திற்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாக மாறும். எனவேதான் சொல்லப்படுற விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில முக்கியமான விடயங்கள். அதனை நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை. இதனை நாங்கள் கணக்கெடுப்போம், பொருட்படுத்துவோம், இவருடைய வாழ்க்கையில அமல்படுத்துவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. எதிர்மை இஸ்லாமிய நெஞ்சங்களே, அதுல முதலாவது ஆண்கள் விடக்கூடிய ஒரு தவறு, மனைவிக்கு நேரம் கொடுப்பது கிடையாது. சென்ற ஹொத்துபாவிலையும் இப்படியாப்பட்ட ஒரு தலைப்பு பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது அல்லாமல் வேறொரு கோணத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். எல்லோருமே இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் மனைவிக்கு நேரம் கொடுக்க தவறுவோம் என்று சொன்னால் நேரம் கொடுக்கின்ற ஒருவரை மனைவி தேட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எம்முடைய சமூகத்திலே நடந்த பாரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தொழில் என்ற பேரிலே நீண்ட காலம் மனைவியை விட்டு பிரிவது, தொழில் என்ற பெயரிலே நீண்ட காலம் மனைவியை விட்டு பிரிவது. எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, இஸ்லாத்துடைய பார்வையிலே இது ஹராம் அல்ல. இஸ்லாத்துடைய பார்வையில் அது ஹராம் அல்ல. ஒருவர் நீண்ட 2 வருடம், அல்லது 3 வருடம் அல்லது 5 வருடம் ஒருவர் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதனை இஸ்லாம் ஹராம் என்று சொல்லவில்லை, ஹராம் என்று சொல்லவில்லை சகோதரர்களே. ஆனால் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாதே, அது ஹராத்திற்கு வழிவகுக்கிறது, ஒரு ஹராத்திற்கு தூண்டுகோலாக இருக்கிறது. அதனாலேதான் ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு பெண்மணி வந்து சொன்னார்கள், அமீர் மோமின் உமர் உல் ஹத்தாபிடத்தில் யார அமீர் மோமின் அவங்களே, ஏ இந்த கணவர் ரொம்ப நல்லவரு, இரவெல்லாம் தொழுவாரு, குரான் ஓதுவாரு, பகலெல்லாம் நோன்பு நோப்பாரு, நல்ல அகலாக்குள்ள கணவர் என்ற கணவர். அமீர் முமினனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உபயபுன் காபிரதி எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹதரத் அமீர் முமினின் உமருடைய காலத்தில். ஒரு சில நேரத்துக்கு பின்னால், கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த பெண்மணி மறுபடியும் சொன்னாங்க, அமீர் முமினி இந்த கணவர் அப்படி நல்லவர் வல்லவர். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மூன்றாவது தடவையும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அமீர் முமினிக்கு இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல கணவர் போல. இறுதியாக உபயபுன் காபிரதி எல்லாம் சொன்னாங்க, அமீர் முஃமினீனே, அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி ஒரு குறை சொல்கிறார்கள். உபைபுல் காபே தன கணவனை பற்றி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்றீங்க. ஆமா அமீர் முஃமினீனே, கணவர் நல்லவன்னு சொல்றாங்க, தொழுகிறவங்க குர்ஆன் ஓதுறவங்கன்னு சொல்றாங்க, நோன்பு பிடிக்கிறவன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விடயத்துக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றாங்க, என்ன உபைபுனு காபே, எனக்கு நேரம் தாரல்லேன்னு சொல்றாங்க. அப்பதான் அமீர் மோமினுக்கு பட்டுச்சு, சொன்னாங்க கணவனை கூட்டி வாங்க, ஒரு அப்பாவி சஹாபி வந்தாங்க, எப்படி எல்லாம் நீங்க நடந்து கொள்றீங்க, அமீர் மோமினே நான் இப்படி எல்லாம் இபாதம் செய்யறேன். சரி நீங்க அப்படி எல்லாம் இபாதம் செய்றீங்க, உங்களோட வைஃபுக்கு நீங்க நேரம் கொடுக்கறீங்களா, அது மட்டும் செய்யறது கிடையாது அமீர் மோமினே. கோபப்பட்ட அமீர் மோமினின் உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், அந்த கணவரை பார்த்து, நீங்க உங்களோட வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல, நீங்க எப்படி ரப்பை இபாதத் செஞ்சு சந்தோஷப்படுத்துறது, உங்களுடைய இந்த தொழுகையாலே, உங்களுடைய இந்த குர்ஆனாலே, உங்களுடைய இந்த நோன்பாலே, உங்களுடைய இந்த சதக்காவாலே ரப்பு எப்படிங்க சந்தோஷப்படுத்துவான், ரப்பு எப்படி உங்களை சந்தோஷப்படுவான், உங்களோட மனைவியே உங்களால சந்தோஷம் கிடையாது சகோதரர்களே. எனவேதான் நீண்ட காலம் பிரியக்கூடாது. அதற்கு அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவி அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாபுடைய மகள் சொன்னாங்க, ஒரு பெண்ணால் தன்னுடைய ஆசையை 4 மாதம் 10 நாளுக்கு மேலால் அடக்க முடியாது. எனவே அனைவருமே இஸ்லாமிய நெஞ்சங்களே, நீண்ட காலம் நாங்கள் மனைவிமார்களை பிட்டு பிரிவது இஸ்லாத்துடைய பார்வையில் தவறல்ல, அது பெரிய பெரிய ஹராத்துக்கும் தவறுக்கும் வழிவகுத்துவிடும். இதனால் உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க என்ன செய்யணும், முடியுமான அளவு எங்கட தொழில் இருக்கிற இடத்துல எங்கட மனைவி இருக்கணும். ஒன்று நாங்க மனைவி இருக்கிற இடத்துல தொழிலை செய்யணும், இல்லைன்னா தொழில் இருக்கிற இடத்துல எங்கட மனைவியை நாங்க கொண்டு போகணும். பிரான்சுக்கு போறீங்களா, ஜப்பான் போறீங்களா, அரபு நாடுகளுக்கு போறீங்களா, முடியுமான அளவு மனைவியை நீங்க உங்களோட தொழிலோட வச்சு கொள்ளுங்க. நீங்க உழைச்ச என்ன பிரயோஜனம், அந்த உழைப்பால மனைவி சந்தோஷம் கிடையாது, அந்த உழைப்பால உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, மனைவி உங்களுக்கு பக்கத்துல இல்ல, அன்பாக கொஞ்சத்துக்கும் கூட பிள்ளைகள் பக்கத்துல இல்ல, 5 வருடம் பிரிஞ்சு நீங்க உழைச்ச அந்த உழைப்பால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிள்ளைய ஒரு நாளையில கையாள தூக்க முடியல. எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, அதனால உலமாக்கள் சொல்றாங்க, முடியுமான அளவு தொழில் இருக்கிற இடத்த மனைவி, அல்லேண்டா மனைவி இருக்கிற இடத்த தொழில் அமைச்சுக்கோங்க, அதுவும் இல்லையா மனைவியை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கோங்க, இங்க வாங்க, நான் உங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சொந்த மண்ணை விட்டு போப்பறேன், சொந்த நண்பர்களை விட்டு நான் போறதுக்கு தயாராக இருக்கிறேன், என் உம்மா அப்பா விட்டு பிரிய தயாராக இருக்கிறேன், என் ஊர் மக்களை விட்டு நான் பிரிய தயாராக இருக்கிறேன், எனவே நான் திரும்பி வருகின்ற வரைக்கும் உங்களுக்கு அமானத்தாரின் கணவனாக நான் இன்ஷா அல்லாஹ் திரும்பி வருவேன், சத்தியம் செய்யுங்க, நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க எனக்கு அமானத்தாரி மனைவியாக இருப்பீங்களா. சகோதரர்களே, இப்படி எல்லாம் செய்யறது சந்தேக பார்வைன்னு நீங்க நினைக்க கூடாது, எங்கட நல்ல எண்ணம் பல தவறுதலுக்கு காரணமாக ஆகிவிட்டது. எங்கட மனைவியை பற்றிய நல்லெண்ணம் நாங்கள் வைப்போம், அந்த நல்லெண்ணம் ஹராத்துக்கு துணையாக இருக்கக்கூடாது. எனவேதான் உலமாக்கள் சொல்றாங்க, நேரம் கொடுங்க. சரி நேரம் கொடுத்துட்டோமா, நேரம் கொடுக்க தயாராகிட்டோமா, பெண்களை கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது, பெண்களை கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு வரலாற்றுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருவர் இருந்தாரு, அவருக்கு புக்ல ரொம்ப பெரிய ஆசை, அவருக்கு எப்ப பார்த்தாலும் புக்கை தான் படிச்சுட்டு இருக்கணும். அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க போன்ல கேம்ஸ் தான் அவங்களுக்கு விளையாடணும், இல்ல கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடணும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா யாரோடையாவது பேசிட்டு இருக்கணும், இல்லைன்னா விளையாடிட்டு இருக்கணும். அப்படி நிறைய பேர் இருக்கு. சிலவங்களுக்கு பேப்பர் பாடமாக்குறதே ஒரு தொழில். காலையில முழுக்க முழுக்க ஏ டு ஜெட் ஃபுல்லா படிச்சுட்டே போவாரு. அந்தியில ஆபீஸ் போய் வந்ததுக்கு பின்னால முழுக்க முழுக்க படிச்ச பேப்பர் அது மேசையில இருக்கும், வந்து உட்கார்ந்துட்டு திரும்ப தூக்கி காலையில படிச்சதை படிக்கலையில அவருக்கு நிம்மதியா டீ கூட இறங்காது. காலையில படிச்ச பேப்பரை ஏன் நாங்க படிக்கணும்? அந்த மேசையில இருக்கிற பேப்பரை படிக்கலன்னா நிம்மதியே இல்லை. அதனால படிச்சு முடிச்சா பேப்பர் ஒரு சைட்ல வச்சிருக்கீங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த சகோதரர்களே, அதிகமான மக்களுடைய பழக்கம் என்ன இருக்கிறது என்றால், அவங்க நேரம் கொடுக்க தயாராகினாலும் கூட, நேரம் கொடுக்க தயாராகினாலும் கூட வீட்டுக்கு வந்து அவங்க முதலாவது செய்யற வேலை, அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுவாங்க, பேப்பரை தூக்கிடுவாங்க, கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்காந்துடுவாங்க, இல்லாட்டி போனை தூக்கிடுவாங்க, வார நேரத்துல யார யாரையாவது பேசிட்டு வருவாங்க. அன்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனைவியோடு பேச மாட்டாங்க. சாப்பாடு வச்சிருப்பாங்க மனைவி, இவர் பேப்பரை பார்த்துட்டே சாப்பிட்டாரு, சாப்பாடு முடிஞ்சதும் விலங்கல்ல, அது இனிப்பா இனிப்பா உரப்பானும் விலங்கல்ல. டீய வச்சிருப்பாங்க மனைவி, டீய குடிச்சு முடிச்சிருப்பாரு, டிவிய பார்த்துட்டு குடிச்சோமா தூக்கினோமா அது இனிப்பா உப்ப போட்டாங்களா சீனிக்கு பதிலா எதுவுமே தெரியல. சகோதரர்களே, டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, நீங்க உணர்வில்லாமல் சாப்பிடவும் வேண்டாம், உணர்வில்லாமல் குடிக்கவும் வேண்டாம். அந்த சாப்பாடு அந்த குறிப்பு உங்களோட உடம்புக்கு ஒட்டாது. நீங்க சாப்பாட்டுல கவனம் செலுத்தி சாப்பிடுங்க, உங்களோட குடிப்புல கவனம் செலுத்தி குடிங்க. பேசி பேசி உங்களோட கவனத்தை வேற இடத்த வச்சுக்கிட்டு போன்ல கேம் விளையாடிக்கொண்டு அத டிவியை பார்த்து கொண்டு அப்படி சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க. என்ன சொல்லுங்க, நாங்க வந்தா எங்களோட மனைவிக்கு நாங்க நேரம் கொடுக்க பழகிக்கொள்ளணும், மனைவியை நாங்க கணக்கெடுக்க பழகிக்கொள்ளணும். மனைவி சொன்னாங்க கத்தி மொட்டையாயிட்டீங்க என்று சொல்லி ரெண்டு நாள் மூன்று நாள் எதிர்பார்த்தாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு கத்தி வாங்கி வரமாட்டாரா நம்மளோட கணவர். 10 நாளாகவும் போயிட்டு அந்த மனைவிக்கு கொச்சிக்கா கூட வெட்ட முடியல, அந்த தேங்காய் திருவிழ திருவர கூட ஒழுங்கா இல்ல. மனை கணவன் சொல்லி 10-20 நாளா ஆகிட்டு அந்த கணவன் கணக்கெடுக்கல. அந்த வீட்டுல கஷ்டப்படுற மனைவியுடைய உள்ளத்துல என்ன நினைப்பாங்க, ஏந்த கணவர் ஏந்த சின்ன கஷ்டத்துல கூட பங்கெடுக்க மாட்டேங்கிறாரு. நாளுக்கு நாள் அந்த அன்பு குறைஞ்சு கொண்டே இருக்கும். சகோதரரே, மனைவியுடைய உள்ளத்தில் அன்பு இல்லைண்டா அந்த குடும்பத்தில் நிம்மதி எங்க இருக்கும்? எனவே மனைவியை கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. அதான் வரலாற்றுல சொல்லுவாங்க, புக்கு அதாவது புத்தகத்திலேயே கதை படிக்க ஒருத்தருக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அவர் என்ன செஞ்சாரு, திருமணம் முடிச்சு கொடுத்தும் அவர் புக் அதாவது அந்த கதை புத்தகத்தை தூக்கி உட்கார்ந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்ப முதல் நாள் அந்த மனைவி பக்கத்துல போனாங்க, உட்கார்ந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர் புத்தகத்தை விட்டு கண்ணை திருப்புறபாடே இல்லை, புத்தகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு, அதே படிச்சுட்டு இருக்கிறாரு. எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, கடைசியா அந்த பொண்ணு சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க அவரை பார்த்து, அரபுல சொல்றதாக இருந்தா யாழை தனி குந்து கிதாபான்னு சொல்லலாம். சொன்னாங்க அந்த மனைவி அந்த கணவரை பார்த்து, நானும் ஒரு நீங்க பெறற்ற புக்கா இருந்திருக்க கூடாதா? என் மனைவி கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? சரி அப்ப சரி, நீங்க என்னைய தொட்டு பாக்குறீங்களே. அப்ப கணவர் சொன்னாரு, அப்படின்னா நீங்க ஒரு டைரியா இருந்திருக்கலாமே. மனைவி கேட்டாங்க, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படின்னா நான் உங்களை வருஷத்துக்கு வருஷம் மாத்திட்டு இருந்திருப்பேனே. அல்லாஹ் இது வரலாற்றை எழுதுறாங்க, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. மனைவியை கணக்கெடுப்போம். அவங்களோட ஆடை ஆசை மட்டுமல்ல, அவங்களுடைய உணவு ஆசை மட்டுமல்ல, அவங்களுடைய உடல் தேவைகளையும் நிறைவேற்றுவதை ஷரியத் ஆதரிக்கிறது. எனவேதான் மனைவியை நாங்கள் கணக்கெடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. மனைவியுடைய வீட்டு வேலைகளிலே சகோதரர்களை நாங்கள் எப்பயாவது போய் கிச்சன பார்த்திருப்போமா? என் மனைவிக்கு என்ன குறை? என் மனைவியுடைய கத்தி சரியா வெட்டுதா? சரி நாங்க கொஷிகா வெட்டி கொடுக்க தேவையில்லை, நாங்க தேங்காய் திரியத்தை கொடுக்க தேவையில்லை. மனைவி மாறுதல் அதனை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் சகோதரர்களே. ஆனால் ஹபீபுடைய ஒரு வளம் இருந்தது, ரசூலுல்லா வீட்டு பெண்களுக்கு உதவி செய்து கொடுப்பாங்க. வீட்டு பெண்களுக்கு ரசூலுல்லா உதவி செய்து கொடுப்பாங்க. கான ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மீனத்தி அஹ்லிஹி. வரலாற்றுல வருது, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு டைம் ஹஜ்ரத் ஃபாத்திமாட வீட்டுக்கு போனாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரொட்டி சுட்டி கொண்டிருந்தாங்க. ஃபாத்திமாவே, என்ன செய்யறீங்க? யா ரசூலுல்லா, நான் ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறேன். ஃபாத்திமாவே, நானும் உங்களுக்கு சின்ன ஒரு ஹெல்ப் தரணுமா? அப்ப சொன்னாங்க ஃபாத்திமா, யார சொல்லலா, இல்ல தேவையில்லை, நானே ரொட்டியை சுட்டுக் கொள்ளுவேன். இல்ல ஃபாத்திமாவே, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொட்டி மாவை எடுத்து ஒரு ரொட்டிக்கு ஏற்றாற் போல தட்டி ஹபீப் எடுத்திருக்கா, ஹபீப் சல்லா அலைஹி வஸல்லம் அந்த ஃபாத்திமா இடத்துல கொடுத்தாங்க. அதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தட்டின எல்லாரத்தையும் சுட்டுட்டாங்க. ஹபீப் சல்லா அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹபீப் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொட்டி எல்லாம் சுட்டதுக்கு பின்னாலே அடுப்பையும் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹையும் பாக்குறாங்க, அடுப்பையும் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹையும் பாக்குறாங்க. ஃபாத்திமாவை என்ன பாக்குறீங்க, என்ன நடக்குது, என்னையும் பாக்குறீங்க, அடுப்பையும் பாக்குறீங்களே. யா ரசூலல்லாஹ், நான் எல்லாரொட்டியையும் சுட்டுட்டேன், ஆனா ஒரு ரொட்டி, ஒரு ரொட்டி மட்டும் அது பச்சமாவா இருக்கிறது, அது இந்த நெருப்புக்கு வேகாமல் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவே ஃபாத்திமாவே, அது ஏந்த கைப்பட்டமாவே, ஏந்த கைப்பட்டதனையும் நெருப்பு சுடமாட்டாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரிலே, வீட்டு பெண்களுக்கு இவ்வாறு உதவி செய்து கொடுக்கிறதுனால ஹதீஸ்களிலேயே வருது, உலமாக்கள் இதை தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அதனால நாளுக்கு நாள் மனைவிக்கு மனைவியில உள்ளத்துல அன்பு கூடிக்கொண்டே இருக்கும். அதனால கணவன் மாதத்தில் அன்பு வைப்பாங்க. வீட்டு பெண்களுக்கு உதவி செய்தா வீட்டு பெண்கள், அதாவது வாப்பாவாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அன்பு வைப்பாங்க. எந்த அளவுக்கு ஹஜரத் ஃபாத்திமாவுக்கு அன்பு உண்டா வாப்பாவிலே, இப்படி எல்லாம் செய்து கொடுத்த ரசூலுல்லாஹி எவ்வளவு பாசம் உண்டா. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் ஃபாத்திமாவுக்கு அலி ரதியல்லாஹு கொஞ்சம் மாவு கொண்டு கொடுத்தாங்க, மூணு ரொட்டி சுட்டாங்க. ஹசன் ஹுசைனுக்கு உண்டு, தனக்கு உண்டு, ஹஜரத் அலிக்கு உண்டு. ஹஜரத் ஃபாத்திமா நீண்ட நாளைக்கு பின்னால் கிடைச்ச சாப்பாடு, அந்த ஒரு ரொட்டி, அதை உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் யோசனை வந்தது, என்ன வாப்பா என்ன சாப்பிட்டாங்களோ தெரியலே. அந்த அரைவாசி ரொட்டிய ஒரு புடவையில சுத்திட்டு எடுத்துட்டு ஓடோடி வந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த நேரத்தில் ஹபீப் கேட்டாங்க, ஃபாத்திமாவே என்ன வந்து இங்கே, யார் சொல்லலாம், இப்படித்தான் மாவு கிடைச்சிச்சு, ரொட்டி சுட்டான், ரொட்டி சுட்டேன், அதுல அந்த ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு உங்களை ஞாபகம் வந்துச்சு, யார சொல்லலாம், நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ தெரியலே, அதனால நான் எடுத்துட்டு ஓடோடி வந்தேன். யார சொல்லலாம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள்கிட்ட இருந்து அந்த ரொட்டியை வாங்கிட்டு அதிலே ஒரு பாதி ரொட்டியை சாப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமாவே உங்களோட எண்ணம் சரியானது, நான் மூன்று நாளாக எதுவுமே சாப்பிடல, இந்த ரொட்டி தான், நீங்க கொண்டு வந்த ரொட்டி தான். எனவே சகோதரரே, இந்த விடயத்தை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, உங்களோட வீட்டு பெண்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அவங்களோட உள்ளத்தில உங்களை பற்றி அன்பு கூடும். எந்த பெண்களுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி அன்பு கூடிடுமோ அந்த வாழ்க்கையிலதான் குரான் சொல்கின்ற சுக்கூன் இருக்கும், அந்த வாழ்க்கையிலதான் குரான் சொல்கிற நிம்மதி இருக்கும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, பெண்களுக்கு நேரம் கொடுப்போம், பெண்களுடைய விடயங்களை கணக்கெடுப்போம். அடுத்ததாக சகோதரர்களே, நாங்க வீட்டுக்கு வார நேரத்தில் ஒரு சுன்னத் இருக்கிறது, நாங்க எப்பவுமே வீட்டுக்கு வார நேரத்தில் நாங்க சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லி கொண்டு வரணும். இதெல்லாம் மிம்பர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விடயமான நான் நீங்க யோசிக்கலாம், ஆனா சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழப்பதற்கு காரணம் இப்படியாப்பட்ட சின்ன சின்ன சுண்ணாக்களை பொதுபோக்காக விட்டதன் காரணமாக. சகோதரர்களே, ஹபீபுடைய ஒரு வளமை இருந்தது, அதே தாயிஷா சொல்கிறார்கள், ஹபீப் சல்லாசன் எப்ப எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களோ சிரித்த முகத்தோட சலாம் சொல்லிக்கொண்டு துவா ஓதிக்கொண்டு வருவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகே ஹைரல் மௌலஜி வஹைரல் மஹ்ரஜி, பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வஆலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாங்க வீட்டுக்கு போறோம், கல்யாணம் கட்டி எவ்வளவு காலம், முஸ்லீம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருகிறது, இப்ப நான் ஓதின இந்த துவாவை ஒரு வீட்டுக்கு போற நேரத்தில் ஓதினால் ஷைத்தான் சொல்லுவான், குட்டி ஷைத்தான் எல்லாம் பார்த்துட்டு, லா மபீ தலக்கும் வல ஆஷா, இந்த வீட்டுக்கு போறதுக்கு ஏ ஷைத்தான் கூட்டவே, உங்களுக்கு அனுமதி கிடையாது, இங்க தங்கவும் அனுமதி இல்ல, இங்க சாப்பிடவும் அனுமதி இல்ல, இந்த குடும்பத்துல சண்டை போறதுக்கே உங்களுக்கு அனுமதி இல்ல, இந்த துவா ஓடா எங்கேயாவது வேற ஒரு வீட்டை தேடி பாருங்க. சகோதரரே, அன்னை ஆயிஷா சொல்றாங்க, சிரிச்ச முகத்தோடு வருவாங்க. எனவே எங்களுக்கு சுண்ணா உதாரணமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வளமை என்னண்டா, தொழில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முகத்திலையும் தலையிலையும் எடுத்துக் கொள்வாங்க. ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, கடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அவுட்ல ஏதாவது இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தலையிலையும் முகத்திலையும் வச்சுக்கொண்டு, அந்த வெள்ளை முகத்தை கருப்பாக்கி கொண்டு, அந்த கடுகடுத்த முகத்தோட வந்து சலாம் சொல்லி தட்டுவாரு. சலாம் எல்லாம் சொல்றது கிடையாது, பெல் அடிப்பாரு, இல்லாட்டி தட்டுவாரு, ஏதோ கிச்சன்ல லேட் ஆயிட்டாங்க, ஏதோ பாத்ரூம்ல வைஃப் லேட் ஆயிட்டாங்கன்னா வந்த வரத்திலே பாஞ்சிடுவாரு, நான் பெல் அடிச்சே நேரம், ஏன் உங்களால திறக்க முடியலே. ஆசையோடு நெருப்புல வெந்துட்டு இருந்த அந்த மனைவிக்கு இந்த வார்த்தை எப்படி இருக்கும் சகோதரர்களே. அதனால ஒரு சுண்ணா எங்களோட எல்லா டென்ஷனையும் எங்களை எல்லா கோபதாபங்களையும் எங்களை வீட்டு கேட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில போட்டுக்கொண்டு நபியுடைய சுன்னாவை பின்பற்றியவர்களாக சிரித்த முகத்தோடு போகணும். சகோதரே, எங்களை சிரித்த முகத்தை கண்ட மனைவி ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. இல்லேண்டா, கணவன் வீட்டுக்கு போற நேரத்துல மனைவி ஓடி போய் சும்முகத்தை தூக்கிடுவாங்க. சும்மா இருந்தா ஏசுவார் இல்லையா அவரு? புள்ள ஓடி போய் ஏதாவது புக்கை தூக்கிடுவோம். சும்மா இருந்தா அடிப்பார் இல்லையா நம்மள வாப்பா? சகோதரே, யாரும் எல்லோரும் கணவனாக இருக்கணுமே தவிர யாரும் வீட்டுக்கு போலீஸாக இருக்கக்கூடாது. ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாம் நாங்க வீட்டுல வச்சு ஸ்கூல்ல வச்சுக்கொள்ளணும், நாங்க சேரா டீச்சரா ஸ்கூல்ல வச்சுக்கொள்ளணும், நாங்க பதவியில உள்ளாக்கெல்லாம் நாங்க அவுட்ல வச்சுக்கொள்ளணும். வீட்டுக்கு வந்தா மனைவிக்கு கணவன் பிள்ளைக்கு வாப்பாவாக வரணும். இது ஹபீபுடைய வளமையாக இருந்தது. எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சுன்னாவையும் பின்பற்ற தோபி செய்வானாக. சகோதரர், இன்னும் ஒரு விடயம் இருக்குது. எங்கட வீட்டுல நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு விடயம் தான் சகோதரர்களே, எங்கட வீட்டுல தீனுடைய மாஹோல் உருவாக்கப்படணும். தீனுடைய மாஹோல் உருவாக்கப்படணும். ஆனால் ஒரு விடயத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனை கணவர்மார் சொல்லி சட்டத்தினால் சொல்லக்கூடாது, அவருடைய வாயினால் சொல்லக்கூடாது, அவர் செயலினால் சொல்ல வேண்டும். மனைவிக்கு மட்டும் சட்டம் போட்டாரு, இவர் மட்டும் சுதந்திரவாதியா இருக்கிறாரு. சட்டம் போட்டாரு மனைவிக்கு நீங்க டிவி பார்க்க கூடாது, இவர் வந்தா உட்காரு டிவிக்கு முன்னாலே. பிள்ளைகளுக்கு சட்டம் போட்டாரு நீங்க டிவி பார்க்க கூடாது, இவருடைய வேலையே டிவி பாக்குறேதான். சட்டம் போட்டாரு நீங்க மனைவிக்கு சட்டம் போட்டா, நிறைய பேர் இது செய்யறாங்க. மனைவிக்கு சட்டம் போட்டாரு, ஏண்ட நானா தம்பியோட நீங்க பேசக்கூடாது? ஏ, அவங்க உங்களுக்கு மச்சான் சரியத்துறைய பார்வையில ஹராம் பேசுறது, அதனால நீங்க ஏண்ட நானா தம்பியோட பேசக்கூடாது. இப்படி எல்லாம் சட்டத்தை போட்டுட்டு வைப்பிட தாத்தா தங்கச்சோடு இவரு நல்லா சிரிச்சு பேசிக்கொள்வாரு. என தெரியுமா, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நமக்கு மட்டுமல்ல சட்டம், எங்கட மனைவிக்கு மட்டுமல்ல நாங்க சட்டம் போடுறது, அந்த சட்டத்தை நாங்க தான் செய்யணும். சகோதரரே, எந்த மனைவிக்கு உங்கட நானா தம்பியோட பேசுறது ஹராமோ, அது போல மனைவியுடைய தாத்தா தங்கச்சோட பேசுறது உங்களுக்கு ஹராம். அவங்க செய்யணுமா அந்த சட்டத்தை, நீங்க முதல்ல செஞ்சு காட்டுங்க. வெறுமனே அவங்களுக்கு சட்டத்தை போடாதீங்க, நீங்க டிவிய பார்க்காதீங்க, உங்களோட செயலை பார்த்து மனைவி டிவியை விட்டு ஒதுங்கட்டும். சோதரே, அதுல முக்கியமான ஒரு விடயம் தான் சோதரே, ஹிஜாபுடைய வாழ்க்கை. இந்த ஹிஜாபுடைய வாழ்க்கை இல்லாதனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்களிலே பிரச்சனை வந்துவிட்டது. நண்பர் மாரலை கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வைஃப்ட சொல்றாரு டீய கொடுங்க இவங்களுக்கு, வைஃப் சொல்றாரு அந்த சாமான கொண்டு வந்து வைங்க இவங்களுக்கு சாப்பாடு. சகோதரர்களே, திருமணம் செய்து தந்தது உங்களுக்கு, உங்களுக்கு மட்டும்தான் அந்த மனைவியை பார்ப்பது ஹலால். உங்களோட நண்பருக்கு ஹலால் அல்ல, உங்களோட நானாக்கு ஹலால் அல்ல, உங்களோட தம்பிக்கு ஹலால் அல்ல. காட்டவே நான் சகோதரர்களே, மனைவி மாற யாருக்கும். இது ஷரிய சொல்கின்ற சட்டம். ஹிஜாபுடைய வாழ்க்கை, பர்தகியுடைய வாழ்க்கை. எத்தனையோ திருமணம் நடந்திருக்கிறது. என்னை விட சமூகத்தில் உருண்டு பிறக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும் சகோதரர்களே. நண்பருக்கு தான் மனைவியை தலாக் சொல்லிவிட்டு நண்பருக்கு அதே நண்பர் திருமணம் செய்து கொடுத்த எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. ஏன் இவர் பார்த்த வேலை நண்பரை உட்கார வச்சுட்டு தீய கொடுக்க சொன்னது, கடைசியில் அந்த நண்பருக்கே கல்யாணம் கட்டி கொடுத்தாரு சொந்த மனைவியை தலாக் சொல்லி. சகோதரர், வேண்டாம். பர்தகியுடைய வாழ்க்கை, ஹிஜாபுடைய வாழ்க்கை. எங்கட குடும்பத்திலே நிச்சயமாக சத்தியமாக இந்த மிம்பர் நின்று கொண்டு சத்தியமாக சொல்ல முடியும் சகோதரர்களே, ஆயிரம் ஆயிரம் உதாரணம் இருக்கின்றன. நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் யாரும் சந்தேகப்படக்கூடாது. பர்தா போட்டவங்களும் இப்படி இருக்கிறாங்களே, ஆயிரத்துல ஒன்று ரெண்டு இல்லாமல் இல்லை சகோதரர்களே. அதற்காக ஷரியத்தை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டிய எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அதற்கு அமீர் மோமினின் உஸ்மான் அப்பா ரதி அல்லாஹ் அன்ஹு அவங்கள கொலை செய்யறதுக்காக முனாஃபிக்குகள் உள்ள வந்துட்டாங்க. அந்த முனாஃபிக்குகளுக்கு என்ன செய்யறது, கணவனை கொல்ல போறாங்க. அவங்களோட மனைவி பார்த்தாங்க, நம்மட கணவனை கொலை செய்ய போறாங்க. இந்த முனாஃபிக்குகள் என்ன கணவனை பாதுகாக்கணும் இல்லையா? அதற்காண்டி குறைஞ்சது நம்மட தலையை காட்டுவோம், நம்மட முடியை காட்டுவோம். இதை பார்த்து சரி ஆசைப்பட்டு அவங்க என் கணவரை விட்டுட்டு போகட்டும். அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இப்படி ஒரு யோசனை எடுத்து அந்த முனாஃபிக்குகள் கொலை செய்யறதுக்காக அவனி வாளோடு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தலையை தூக்கி வெளியில போட்டாங்க. சொன்னாங்க அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை பார்த்து சொன்னாங்க, மனைவியே குதீ ராஸகி ஃபின் துஹூலஹும் அலைய அஹ்வன் மின் ஹுர்மத்தி ஷாரிகி. சொன்னாங்க மனைவியை பார்த்து, மனைவியே உங்களோட தலையை உள்ளேடுங்க, உங்களோட முடிய நீங்க இவங்களுக்கு காட்டாதீங்க. இந்த முனாஃபிக்குகள் உள்ள வந்து என்ன கொலை செய்யறத விட உங்களோட தலைமுடியுடைய மானம் மரியாதை பெரியது. என்ன உயிர் போனாலும் பரவாயில்லை, உங்களோட முடியுடைய மானம் மரியாதை பெற்றுக் கூடாது. ரோசமுள்ள கணவர் சகோதரர்களே, அமீர் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் இந்த பூமியில ரோசமுள்ள கணவராக வாழ்ந்து காட்டினாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த மண்ணுக்கு மேலால் ரோசமுள்ள கணவர்களாக வாழ வைப்பானாக. எந்த மனைவியே நான் மட்டும்தான் பார்க்கணும் சகோதரே, எந்த மனைவி ஒன்று ஷோரூம்ல இருக்கக்கூடிய பொம்மை அல்ல எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. எனவே சகோதரர்களே, ரோசமுள்ள கணவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஹிஜாபுடைய வாழ்க்கை வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அது ஒரு தனி ஒரு டாபிக், நாங்கள் பேச வரல. தீனுடைய மாகாள எங்களை குடும்பத்துக்குள்ள உருவாக்குவோம். நிச்சயமாக குரான் சொல்கின்ற நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை சகோதரே. அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் எங்களோட மனைவியோட. திருமணம் முடிச்ச காலத்தில் தவறாக நாங்கள் செய்த ஒரு விடயம் தான். திருமணம் முடிச்சதிலிருந்தே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் எங்களோட மனைவியோட, எப்பயாவது நான் கோபப்பட்டா நீங்க பொறுமையாக இருங்க, நீங்க கோபப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருக்கிறேன். இன்னைக்கு எல்லா கணவர்மாரும் மீசையை முறுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் மட்டும்தான் கோபப்படணும், எனக்கு மட்டும்தான் உப்பு உரப்பெல்லாம் தெரியும், இனிப்பு புளிப்பெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குது. மனைவி அப்படி கிடையாது. மனைவிக்கு உப்பு உரப்பெல்லாம் தெரியக்கூடாது, அவங்களுக்கு கோபதாபங்கள்லாம் வரக்கூடாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. சோழே, மனைவி என்ன வானத்திலிருந்து வந்த மலக்கா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவிந்தாலே கோணல் மாறல் உள்ளவங்க தான் எங்களை விட அதிகமாக கோபப்படுவாங்க. சில நேரத்தில் எப்படி கணவனோட பேசணும்னு தெரியாம பேச வித்தியாசமாக தவறுதலாக பேசுவாங்க. கணவன்மாருக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான், பொறுக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவேதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெளிச்சோம்டா அந்த வாழ்க்கை எப்படியும் கோட்டில தான் போய் நிற்கும். நாங்க கோபப்படுற நேரத்தில் அவையும் கோபப்பட்டா அங்க ஷைத்தான் வந்து பல கதவுகளை திறந்து கொடுத்துருவான். கடைசியில் அது டிவோர்ஸ்ல தான் போய் நிற்கும். எனவே நாங்க ஒப்பந்தமாக செய்து கொள்வோம். எப்பயாவது அவங்க அமீர் மோமின் உமர் இப்னு கத்தாபுடைய காலத்தில் ஒருவர் வந்தாரு, வந்தாரத்துக்கு வந்தாரு, அவங்களோட மனைவி அதிகமாக அவங்களுக்கு ஏசுவாங்க. மனைவியில தொல்ல தாங்க இல்லாமே ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாபுடைய முறையிடுவோம் வந்தா, உமர் இப்னு கத்தாபுடைய முறையிட வார நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹுடைய மனைவி உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்ல அசமையா ஏசிட்டு இருக்கிறாங்க. இந்த வந்த மனுஷன் பார்த்தாரு, நம்மட பிரச்சனையை நம்ம இவற்ற சொல்ல வந்தா நம்மட மனைவி நம்ம கேசுறாங்க, இவங்கட மனைவி உமருடைய மனைவி உமர் கேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்றது, ஏண்ட பிரச்சனையா நாங்களுக்கு சேம் ப்ராப்ளம், எப்படி சொல்றது இவங்களுக்கு. திரும்பி போயிட்டு இருந்தாங்க, அமீர் மோமினி கண்டு கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, என்ன வந்தீங்க ஒன்னு சொல்லாம திரும்பி போறீங்க. அமீர் மோமினே, ஏந்த மனைவி எனக்கு ஏசுறாங்க, அத உங்கள்ட்ட நாங்க உங்கள்ட்ட முறையிடலாம் வந்தா உங்களோட மனைவி உங்களுக்கு ஏசிட்டு இருக்கிறாங்க, நீங்க சும்மா இருந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி நான் உங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் சொல்றது, அதான் நான் திரும்பிட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க, அமீர் மோமினே கொஞ்சம் உட்காருங்க, உங்களுக்கு தெரியுமா மனைவி இந்த யாருண்டி. அமீர் மோமின் ஒன்றன்பின் ஒன்றாக விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, மனைவி என்கிறது இன்னஹா கஸ்ஸாரத்துன் லிஸியாபி வ தஹாரத்துன் லிஸியாபி வ ஹப்பாஜத்துன் லிஹுபுஸி. அமீர் மோமின் ஒவ்வொன்றா சொன்னாங்க, மனைவி இந்தா விதவிதமா நாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சமைச்சு போடுற கோக்கி, விதவிதமா நாங்க உடுத்துறதுக்காக எங்க ஆடையெல்லாம் சுத்தப்படுத்துற ஒரு டோபி வண்ணான், எங்கட ஆசையெல்லாம் தீர்த்துட்டு நாங்க ஏசியில போய் உட்கார்ந்துருவாங்க ஆபீஸ்ல இறங்குறீங்களா. அதுக்கப்புறமாக அந்த ஆசையிலிருந்து வெளிப்பட்ட குழந்தைகளை கஷ்டத்தோடு வளர்க்கக்கூடியவங்க அந்த அப்படியாப்பட்ட ஹாதிமாக்கள் வேலையாட்கள், இப்படி அமீர் மோமின் ஒவ்வொன்னா சொன்னாங்க. சொன்னாங்க, என்ன குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரி, இப்படியாப்பட்டவங்க தான் மனைவி, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுற நேரத்தில் எப்பயாவது கோபப்பட்டா ஏன் நாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்க கோபப்படுற நேரத்தில் அவங்க பொறுமையாக இருக்கிறாங்களே சகோதரர்களே. எனவேதான் அவங்க கோபப்படுற நேரத்தில் நாங்க பொறுமையாக இருப்போம், நாங்க பொறுமையா இருக்கிற நேரத்தில் அவங்க கோபப்படக்கூடாது. அதாவது அவங்க மாறி மாறி செஞ்சு கொள்வோம். உடன்படிக்கையாக திருமணம் செய்ய காலத்திலிருந்து நாங்கள் எழுதி கொள்வோம், நாங்கள் கோபத்தோடு தூங்கிவிடவும் கூடாது, மலக்குகள் அணை செய்வதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. இன்னொரு விடயம் சகோதரர்களே, எங்கள அன்பை நாங்கள் வெளிப்படுத்தணும். நிறைய கணவர்மார் இருக்கிறாங்க, நல்ல பாசம் மனைவியோடு வாயத்திறந்து ஒரு நாள் சொல்றது கிடையாது. நான் உங்கள பாசம்னு சொல்றதும் கிடையாது, பாசமான வார்த்தையில எடுத்து சொல்றதும் கிடையாது. சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமாக செய்து காட்டினாங்க. செயல் ரீதியாக, சொல் ரீதியாக தன்னுடைய மனைவி மீது இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆயிஷாவை பார்த்து சிரிச்சாங்க. ஆயிஷா கேட்டாங்க, ஏன் யார சொல்லா சிரிக்கிறீங்க? ஆயிஷாவே, உங்கள நான் எவ்வளவு பாசம்டா, நீங்க எனக்கு எவ்வளவு ஒரு விருப்பமான ஆளுண்டா, எனக்கு இந்த ஈச்சம்பழத்தையும் தேனையும் சேர்த்து சாப்பிடுறது ரசூலுல்லாஹ் மிகவும் விருப்பமான ஒரு சாப்பாடு, அது எவ்வளவு விருப்பமோ அதை விட நீங்க விருப்பமானவங்க. ரசூலுல்லாஹ் அந்த வெளிப்படுத்தினாங்க. வித்தியாசமான பெயர்களை, பட்ட பெயர்கள் என்றால் மனைவிமார் கோபப்படுற பெயர்கள் இல்ல, வித்தியாசமான பெயர்களை சொல்லி மனைவி சந்தோஷப்படுத்துவதற்காக யா ஹுமைரா, யா ஆயிஷ், ஆயிஷான பேரை ஷோட்டாக்கி ஆயிஷ்னு கூப்பிட்டாங்க, ஹுமைரான்னு கூப்பிட்டாங்க. இப்படி ஏராளமான பேர்களை சொல்லி கூப்பிட்டாங்க மனைவி சந்தோஷப்படணுமிடத்துக்காக. அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 50 வயதை தாண்டியும் கூட அந்த 9-10 வயது ஆயிஷாவோடு 2 தடவை ரேஸ் ஓடினாங்க. ஹபீபுக்கு தேவைய 50 வயசுக்கு பின்னால ஆயிஷாவோடு ஓடணுமா? அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குடிச்ச தண்ணியை அதே இடத்துல வாயிச்சு குடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு தகுதியான ஒரு மனிதர், அவங்களோட பரக்கத்து தான் மக்கள் மத்தவங்க இருக்கணும். சாதாரணமான ஒரு ஆயிஷா குடிச்ச தண்ணியே ஏன் ரசூலுல்லாஹ் குடிக்கணும்? சகோதரிகளே, மனைவி மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினாங்க. எனவேதான் எங்கள் அன்பை நாங்க வெளிப்படுத்தணும். அது மட்டுமல்ல, மனைவியை புகழ்ந்து பழகணும். சகோதரிகளே, புகழுவோம் நாங்க. சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்தா மனைவியை புகழ்வோம். சகோதரிகளே, நிறைய கணவர்மார்கள் என்ன ஒரு வளமை ஆயிடுச்சுடா, நிறைய நலவுகளை செஞ்சிருப்பாங்க, அவட அந்த கருப்பு கண்ணாடிக்கு அந்த நிலவு விளங்கவே மாட்டாது. எங்கேயாவது மூலையில ஒரு குறை இருந்தா நல்லா அவருடைய சேட்டை ஜிப்பாவ நல்லா கழுவி அயன் பண்ணிருப்பாங்க. எங்கேயாவது மூலையில ஒரு கோடு வந்திருக்கும், இவர் எடுத்தவரே கேட்கிற வார்த்தை, கல்யாணம் கட்டி திருமணம் செய்து 10-15 வருடம் ஆகிவிட்டது, உங்களுக்கு ஒரு சேட்டை அயன் பண்ண தெரியாது. சகோதரர்களே, நெருப்புல வேவுகின்ற அந்த பெண்மணிக்கு, அந்த வீட்டிலே கஷ்டப்படுகின்ற அந்த மனைவிக்கு இந்த வார்த்தை இன்னும் நெருப்பாக மாறிவிடுகிறது. எனவேதான் நாங்க குறையில்லாதவங்கள் அல்ல, பெண்கள் குறையில்லேன மலக்குகளாக மாறிடுவாங்க. எனவேதான் நாங்க திருத்துவோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருத்தி காட்டினாங்க தெரியுமா? ஒரு வாலிபர் இருந்தாரு, நல்ல அஹ்லாக்கானவர், நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவர், தஹஜ்ஜுத் தொழ மாட்டாரு. தஹஜ்ஜுத் தொழாத அந்த வாலிபர் ஹபீப் எப்படி திருத்தினாங்கடா? எப்படி சொன்னா, உங்களுக்கு தெரியுமா இவரை யாருண்டு, இப்படியாப்பட்ட நல்ல பண்புடையவரு, நல்ல அஹ்லாக் உடையவரு, அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர், இப்படி எல்லாம் குர்ஆன் ஓதக்கூடியவர், அவ்வளவு நல்லவர், ஆனால் தஹஜ்ஜுத் தொழுதா இதை விட நன்றாக இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனாலே, அவருடைய உள்ளம் நோகாமல் சொன்னதனாலே அந்த வாலிபர் தஹஜ்ஜத்துக்குரியவராக மாறிட்டார். எங்கட மனைவியில குறை இருக்குதா? நாங்க மற்றாக்களுக்கு முன்னால் வச்சு திருத்தாமே, எங்கட மனைவிக்கும் எங்கட உம்மா பாப்பாக்கு முன்னால் அந்த குறையை சொல்லி காட்டாமே, சகோதரி நாங்க தனிமையில கூப்பிட்டு அந்த மனைவிக்கு நாங்க எப்படி திருத்தணும்? மாஷா அல்லாஹ், நீங்க சமைச்ச சாப்பாடு மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஆனா இதுக்கு உறப்பு குறைஞ்சிருந்தா இதை விட நல்லா இருக்கும். இந்த வார்த்தை நெருப்புல வேவுகின்ற அந்த மனைவிக்கு, நெருப்புல தவிக்கின்ற அந்த மனைவிக்கு குளிரூட்டும். சகோதரர்களே, எனவேதான் மனைவியுடைய குறையை மட்டும் பார்க்காமல் புகழ்ந்து பழகுவோம். மனைவியுடைய குறையை பார்த்தோம் என்று சொன்னால் அது சந்தேகத்துக்கு கொண்டு போய் தள்ளும். எப்போ ஒரு குடும்பத்தில் சந்தேகம் வந்துடுமோ அந்த வாழ்க்கையிலிருந்து நிம்மதியே இல்லாமல் போய்விடும். அந்த குர்ஆன் சொல்கின்ற நிம்மதி சந்தோஷம் அந்த வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விடும். சோதரே, தந்த நேரம் முடிந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு சில தவறுகள் இருக்குது, நானும் நீங்களும் செய்யக்கூடிய தவறுகள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, இந்த தவறுகளிலிருந்தும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களை பாதுகாத்து நிம்மதியாக உலகத்திலே வாழ வேண்டும். இந்த ரெண்டு விடயத்தையும் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அதுல முதலாவது, சகோதரர்களே, நாங்க ஜோக்குக்கு கூட சொல்லக்கூடாது. இன்னும் பெரும்பான்மையான கணவர்மார் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் என்ன, மனைவி ஏதாவது செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்கடா, மனைவியை பார்த்து சொல்றது, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கடா, நான் ரெண்டாவது திருமணம் செஞ்சிருவேன். சகோதரர்களே, ஒரு பெண் தன்னுடைய கணவர் மன்னிக்க போறத விரும்பினாலும் இன்னொரு பெண்ணிட்ட போறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எனவே சகோதரர்களே, இஸ்லாம் முடியும் என்று சிரித்தால், உங்களுக்கு தகுதி தகமை இருந்தால் தாராளமாக நீங்கள் திருமணம் செய்யலாம், 4 திருமணம். ஆனால் 4 திருமணத்துக்கு அனுமதி தந்த இஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உங்களோட மனைவியை நோகடிங்க என்று எங்கேயும் எங்களுக்கு அனுமதி தரல. அதனால் எங்களை மனைவியை பார்த்து நான் அவே திருமணம் செஞ்சிருவேன், ரெண்டாவது திருமணம் செஞ்சிருவேன் எல்லாம் சொல்லி சொல்லி மனைவியுடைய வாழ்க்கையை நரகமாக்க கூடாது. அதுக்கு இஸ்லாத்துல அனுமதியும் கிடையாது. சில கணவர்மார் ஜோக்குக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, இந்த வார்த்தை போதும், ஷைத்தான் பல பிக்சரை காட்டுவான் எங்களோட மனைவிக்கு. என்ன சொல்லுவான்? எங்களோட மனைவியுடைய உள்ளத்துல என்னவரும் தெரியுமா, இந்த கணவர் எப்ப இருந்தாலும் எனக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, இவர் எனக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, எனவேதான் நான் ஏன் இவருக்கு மட்டும் சொந்தமான மனைவியாக இருக்கணும், நான் ஏன் இவருக்கு மட்டும் சொந்தமான மனைவியாக இருக்க வேண்டும் என்று சைத்தான் அவங்களோட உள்ளத்துல போட்டு பல போன் நம்பரையும் கொண்டு வந்து சேர்த்திடுவான், பல இமெயில் அட்ரஸையும் கொண்டு வந்து சேர்த்திடுவான். சகோதரி அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதன் முக்கா ஷைத்தான் பல வழிகளை திறந்து கொடுத்து கணவர்மார் இருக்கத்தக்க மனைவிமார் தவறான பாதைகளை தெரிவு செய்வதற்கு கணவர்மாருடைய இந்த வார்த்தை தான் காரணம், கணவர்மாருடைய பொறுப்போக்கு தான் காரணம். எத்தனையோ குடும்பத்திலே பிரச்சனை, கணவனிருக்கே மனைவி தவறான தொடர்பில் இருக்கிறார்கள். ஏன் இந்த வாழ்வு, எங்கிருந்து வந்த இந்த நிலை போன்ற பெண்களுக்கு கணவன்மார் செய்த தவறு, நேரம் கொடுப்பதில்லை, நேரம் கொடுத்தால் பெண்களை கணக்கெடுப்பதில்லை, கணக்கு எடுத்தாலும் பெண்களோடு பேச தெரியாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இது போல ஒன்றுதான், பெண்களை மிரட்டுறது நான் எப்படி செஞ்சா தலாப் சொல்லிடுவேன், இந்த வார்த்தையும் வேண்டாம் சகோதரர், இதனை நாங்கள் ஹராமாக்குவோம். அது போல எந்த வாப்பா உம்மா மட்டும்தான் உம்மா, மனைவிட வாப்பா உமா மட்டும் சும்மா கிடையாது. எங்களை பூவை போல வளர்த்து எங்களை கையில தூக்கி தந்திருக்கிறாங்க. எங்களை உம்மா வாப்பா நாங்க கவனிக்கிறத போல, எங்களை உம்மா வாப்பாட வீட்டுக்கு சகோதர சகோதரி வீட்டுக்கு கூட்டி போறத போல, மனைவியிட உம்மா வாப்பாட வீட்டுக்கும் நாங்க கூட்டி போகணும், மனைவியிட சகோதர சகோதரி வீட்டுக்கும் நாங்கள் கூட்டி போகணும். சகோதரே, இவ்வாறான ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. மற்றவர்களுக்கு முன்னால மனைவியை திருத்தக்கூடாது, புரிந்துணர்வோடு வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஏதாவது தவறு நடந்துட்டால் சகோதரர்களே நாங்கள் மன்னிப்போம், நாங்கள் மன்னிப்போம் சகோதரர்களே, எத்தனையோ தவறுகளை நாங்கள் வெளியில மன்னிச்சுட்டு வந்துடுவோம், மனைவிக்கு மட்டும் எங்களோட கோபத்தை காட்டிடுவோம். எனவேதான் நாங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை எங்களை வாழ்க்கையில எடுத்து வாழ்ந்து இந்த உலகத்திலே திருமண வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றி அல்லாஹ்வையும் நிம்மதியாக சந்திக்க ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து தருவாயாக, பெற்றோர் உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக, தீனுடைய ஹிதமத்துக்காக எங்கள் அனைவரையும் கபூர் செய்திருவாயாக. எம்முடைய எத்தனை பேர் நோயாளிகள் இருக்கிறோம் யாழ்லா, எங்களுடைய நோய்களை எல்லாம் சுகப்படுத்திடுவாயாக. எம்முடைய எத்தனை பேர் கடனாளிகளாக தொழிலே கஷ்டப்படுகிறோம் யாழ்லா, அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருவாயாக. யாழ்லா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், எத்தனை பேர் எங்களோட உறவுகள் எத்தனை பேர் கபர்களை தூங்குகிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சுங்க பூஞ்சலையாக ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். நாங்களும் ஒரு நாள் அந்த கபரை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், கலிமாவோடு உன்னை வந்து சந்தித்து யா அல்லாஹ் எங்களுடைய கபரை சொர்க்கத்துக்குரிய கபராக சந்திக்க தோஃபீக் செய்திருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக்கி தந்திருவாயாக. யா அல்லாஹ், மனைவியை சாலிஹான மனைவியாக ஆக்கி தந்திருவாயாக. யா அல்லாஹ், எங்களையும் மனைவிமார்களுக்கு சாலிஹான கணவர்மார்களாக ஆக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான நல்ல பிள்ளைகளாக நல்லவர்களாக ஆக்கி தந்திருவாயாக. வாஹு தவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா மன் யஹ்திலில்லாஹு ஃபலா முளில்லலா வ மன் யுளில்